வினை என்போல் உடையார் பிறர் ஆர், வினை என்போல் உடையார் பிறர் ஆர், உடையான் அடிநாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று. மற்று அதனாலே முனைவன் பாத மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலேன் தலைகீரேன் இணையன் பாவனை இருந்து கல் மனம் செவி இன்னதென்று அறியேனே. இந்த பாடல்ல அருமையான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, இறைவனுக்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு உண்டுங்க. இறைவன் வினை இல்லாதவன், இருள் சேர் இருவினை சேரா இறைவன் என்பது வள்ளுவருடைய வாக்கு. இதே திருவாசகத்துல பின்னாடி ஒரு பாட்டு வரும், வினை கேடரும் பிறரும் உளரோ சொல்லீர் வியன் உலகில். வினை கேடர், வினையை கெடுப்பவர்கள் இந்த உலகத்துல சிவபெருமானை தவிர வேற யாராவது இருக்கிறாங்களா சொல்லு அப்படின்னு கேட்கிறார். வினை கேடரும் உளரோ பிறரு சொல்லீர் வியன் உலகில். இந்த பறந்து விரிந்திருக்கிற இந்த உலகத்துல வினையை கெடுப்பதற்கென்று ஒரு ஆள் இருக்கிறாராயா சொல்லுங்க பார்க்கலாம் என்பது மணிவாசருடைய கேள்வி. இதே நம்ம முன்னே ஒரு படிச்சோம், வினையிலே கிடந்தேனே புகுந்து நின்று உருக்கி அப்படின்னு இருக்க, என்ன வினைக்குள்ள கிடந்த என்ன என்ன பண்ணாரு அவர் கீழே வந்து இறங்கினாரு, யார் யா நீன்னு அவன் சொன்னான், வினை கேடன். தன்னை சொல்லும்போது என்ன சொன்னாருங்க, வினை கேடன் என்று சொல்லிக் கொண்டார். நீங்க அந்த பாட்டை நீங்க அப்படியே பார்த்துட்டு அந்த வரி நினைச்சீங்கன்னா தாங்க நினைவுக்கு வரும். அப்படியே திருவா உங்களுடைய புத்தகத்துல 22வது பாட்டு பார்த்துக்கொள்ளுங்க. வினையிலே கிடந்தேனை, ஆன்மா வினைக்குள்ள கிடக்குது. இறைவன் எப்படிப்பட்டவனர் அந்த பாட்டிலேயே சொல்றார் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி வினைக்குள்ள கிடந்த என்னை புகுந்து நின்று போது, நின்ற போதுன்னு எடுத்துக்கணும், நின்ற போது நான் வினைக்கேடன் என்பாய் போல. நான் கேட்டவன் பார்த்து, யார் யா நீ? நான் தாப்பா வினையை கெடுப்பவன், வந்தாரு என்னை ஆட்கொள்ள வந்த, நான் வினைக்குள்ள கிடக்கிறேன். அவர் அங்கிருந்து வந்தாரு, தம்பி இங்க வா உன்னை காப்பாத்த வரேன் அப்படின்னாரு. என்ன நீ யாரையா காப்பாத்துறது, நானே பாத்துக்குவேன், நீ யாரு முதல்ல அப்படின்னு கேட்டா, தம்பி இந்த வினையெல்லாம் கெடுப்பவன் நான். ஆக நான் வினை கெடுப்பவன், நீயோ வினையில் கிடப்பவன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா, கிடப்பவன் நான் கெடுப்பவன் அப்படின்னு இறைவன் தன்னை அறிவித்துக் கொண்டாராம். இப்ப இந்த சொல்ல இங்க அப்படியே நினைவு வச்சுங்க, இந்த பாட்டுல அப்படியே சொல்றாரு, என்ன போல வினை உடையவர்கள் இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? நாமெல்லாம் என்ன நினைப்போம்னா, நம்மளை போல அருள் பெற்றவர் யாராவது உண்டான்னு நினைப்போம், என்ன போல நல்லவங்க யாராவது உலகத்துல உண்டா? எனக்கு நிகரா இன்னொருத்தர் காட்ட முடியும், இப்படித்தான் நாம நினைப்போம். ஆனா மாணிக்கவாசு என்ன கருதுகிறாரு, வினைன்னு எடுத்துக்கிட்டா என்னை விட மோசமான ஒரு ஆளை இந்த உலகத்துல பார்க்க முடியாதுங்க. என்னை போல் வினை துன்பத்துல கிடப்பவர்கள், அதுவும் கொடிய வினை உடையவர்கள் என்ன போல இன்னொரு ஆள் இல்லைங்கிறார். வினை என்போல் உடையாறு பிறர் ஆர், அந்த ஆறுங்க இடத்துல கேள்விக்குறி போட்டுக்கணும். கேக்குறாரு, எங்கேயாவது பாத்திருக்கிறீங்களா அப்படிங்கிற பதில் நம்ம என்ன சொல்லணும், இல்லைங்கய்யா. ஏன், நான் தாங்க அவ்வளவு கொடிய வினை உடையவன். வினை என்போல் உடையார் பிறர் ஆர், என்ன போல வினை உடையவர்கள் இந்த உலகத்துல இல்லைங்கிறார். அப்படியே அப்பரசாமி தேவாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வரி உண்டுங்க. நம்ம திருநாவுக்கரசு வரலாறு படிக்கும் போது படிச்சிருக்கிறோம். அவரு ஒரு கேள்வி பெருமானை பார்த்து கேட்கிறார், சாமி இந்த பார்க்கடலை கடந்தீங்க, அதுல இருந்து என்னென்னமோ பொருள்லாம் வந்துச்சு, காமதேனு வந்துச்சு, சிந்தாமணி வந்துச்சு, திருமகள் வந்துச்சு, இப்படி எத்தனையோ பொருள் வந்துச்சு. அந்த பொருள் எல்லாம் அவங்க ஆளாளு கொண்டு வந்து உண்டு எடுத்துக்கொண்டாங்க. இறைவன் விடம் வந்தது, அவர் எடுத்துக்கொண்டார். அதெல்லாம் அப்படி சிந்திச்சு பாக்குறாரு, இதுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடம் இருக்கிறது. காமதேனுவா, அது வசித்தத்து இருக்குதுயா, கற்பக தருவா, அது இந்திர லோகத்தில் இருக்குது, இப்படி ஒன்னொரு பொருள் போச்சு. இந்த துன்பம் துன்பம் என்று சொல்றாங்களே அதுக்கு ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, அதுக்கு தாங்க என்ன வச்சிருக்கிறாரு, என்னை வகுத்திலனேல் இடும்பைக்கு இடம் யாது சொல்லே. இதுக்கு இது எப்படி தெரியுங்களா இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம புரிந்து கொள்வதற்காக. உழவாரம் அவர் பார்த்துக்கிட்டோம், திருவாசம் முற்றோர் இவர் பார்த்துக்கிட்டோம், அர்த்ததான் இவர் பார்த்துக்கிட்டோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குறோம் இல்லைங்களா, அவர் திருக்குது அது அவர் திருக்குது அவர் திருக்குது இப்படி தனித்தனியே கொடுத்துட்டே வந்தா துன்பம் துன்பம்னு ஒண்ணு இருக்குதே அது எங்கேயா இருக்கலாரு, திருநாவுக்கரசர் கொடுத்துருங்க அவர் திருக்கட்டும் அப்படின்னு சாமி வச்சிருக்கிறாராம். அவர் இது என்னன்னா, ஐயோ ஏஞ்சாமி எனக்கு போய் எல்லாத்துக்கும் நல்லதை கொடுத்துட்டீங்க, எனக்கு மட்டும் இப்படி துன்பத்தை கொடுத்துட்டீங்கன்னு அவர் கேள்வி கேட்கல, அவர் என்ன கேட்கிறாரு அப்படியே அந்த கேள்வி அப்படியே மாத்தினார். சாமி நல்ல வேலைங்க, இந்த துன்பத்துக்கு நீங்க என்ன மட்டும் படைக்காம போயிருந்தா, ஐயோ இந்த துன்பம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு எல்லாரும் கைவிட்டா அந்த துன்பம் எங்க சாமி போகும், நல்ல வேலைங்க என்ன படைச்சிட்டு எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டீங்க, இப்ப அந்த துன்பத்துக்கு புகழிடம் யாருன்னு கேட்டா நான் தான், நானும் இல்லாம போனா பாவங்க அந்த துன்பம் எங்க சாமி போகும்னு கேக்குறாருங்க. நினைச்சுப்பா, துன்பத்துக்கு ஒரு இடம் இல்லாம போயிருக்கும், அதனாலதான் சாமி என்ன வச்சுட்டீங்கன்னாரு. எவ்வளவு துன்பங்களையும் மனிதன் நாவுக்கரசு பெருமான் அனுபவிச்சிருப்பார்னு அந்த ஒரு வரி போதுங்க. என்னை வகுத்திலனேல் இடும்பைக்கு இடம் யாது, அங்க என்னை இடும்பைன்னு மொத்தம் சொன்னார் இல்லைங்களா, அப்படியே மணிவாசர் இங்க வச்சுக்கிட்டாரு. என் போல் வினை உடையார் பிறர் ஆர், அவ்வளவு வினை உடையவனுங்க நான், நான் நல்லவன் நினைக்கிறீங்களா, கொடிய வினைங்க நான் செஞ்ச பாவம் கொஞ்சமா நெஞ்சமா, அவ்வளவு வினை இருக்குது எங்கிட்ட. என்ன போல வினை உடையவர்களை இந்த உலகத்துல தேடுனா கூட நீங்க பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. இதுதாங்க அந்த முதல் வரியினுடைய பொருள். அப்படித்தான் ஞானிகள் கருதுகிற நிலைப்பாடு. அப்பர் சாமி அப்படித்தான் கருதி இருக்கிறார், மணிவாசகரும் அப்படித்தான் கருதுகிறார். என்னை விட கொடுமையான வினை உடையவர்களை இந்த உலகத்தில் காண முடியாது. எனவே வினை என்போல் உடையார் பிறர் ஆர், இதோடு முடிச்சிட்டார். உடையான், உடையான தலைவன், உடையான் அடிநாயேனை, இவ்வளவு மோசமா கிடக்கிற என்னை அவன் ஆண்டான். அடிநாயேனை திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று. எனவே இங்க என்ன கேட்கிறார், அந்த பெருமானை ஒரு துளியும் பிரியாது இருக்க வேண்டும், இதான் அவருடைய விருப்பம், நீங்க அப்படி பிரியாது இருக்க வேண்டும் என்பதை இங்கு கேட்கிறார். என்னை போல தீவினை உடையவர் பிறர் யார், அப்படி இருக்கக்கூடிய அடிநாயேனாகிய அந்த நிலையில் சொல்கிறார். அடி நாய் போன்று இழிந்துவனாகிய என்னை திணை அளவு ஆக ஒரு ஒரு கூறு அந்த அளவு கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, பிரிந்திருத்தல் கூடாது அப்படின்னு நினைக்கிறார். எனவே என்னை திணையின் ஒரு கூறு அளவு உள்ள நேரமோ இடமோ நீங்கி இருப்பது இறைவன் திருவருளுக்கு கருத்து அன்று. எனவே திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று. சரி, மற்ற அதனால என்ன சொல்கிறார், அந்த வகையில் சொல்ற அந்த பெருமானுடைய திருவடி மீது நான் எப்படி இருக்கணும்னு கேட்டா, முனைவன் பாத நன்மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலேன் தலை கீரேன். அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் கேட்டா, இறைவனுடைய திருவடி என்னை விட்டு பிரியாது இருக்கிறது, ஆனா நான் அவனை விட்டு பிரிந்து பிரிந்து தான் நிற்கிறேன். இதுதாங்க என் நிலைப்பாடு. உயிரை விட்டு இறைவன் ஒருபோது நீங்கி நிற்பவன் அல்ல, ஆனா உயிர் இறைவனை விட்டு விட்டு தான் நிக்குது. அது எப்படிங்க, அவன் நம்ம விட்டு நீங்காம இருந்தா அப்ப நாமளும் அவங்களோட இருக்குதான் அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அவன் நம்மை விட்டு நீங்காது இருக்கிறான் என்பதுதான் இமை பொழுதும் என் நெஞ்சின் நீங்கான். ஆனா நாம நீங்கி நிக்கிறோம் எப்படி, அறிவினால் அவனை விட்டு நீங்கி நீங்கித்தான் நிக்கிறோம். அவரோடு சேர்ந்து இருப்பதாக எப்போதும் நினைப்பதில்ல, அவரை விட்டுத்தான் நாம நின்று கொண்டு இருக்கிறோம், அது பிரிந்து பிரிந்துதான் நிக்கிறோம். அதைத்தான் இங்க எடுத்து சொல்லுகிறார். எனவே திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று. எனவே பெருமான் இவ்வளவு பெரிய கருணையுடைய அந்த பெருமான், அவரை விட்டு பிரிந்து நிற்பது திருக்குறிப்பு அன்று. எனவே திணையின் பாகமும் சிறிய அளவு கூட நான் இப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டா, பிரிந்திருக்கின்ற நான் என்ன பண்ணிருக்கும் கேட்டா, என்னுடைய உயிரை நானே மாய்த்திருக்க வேண்டும், அதெல்லாம் செய்யாம நான் நிற்கிறேங்கிறார். எனவே இறைவன் திருவடிகளை பிரிந்து அந்த பிரிவு ஆற்றாமையின் காரணமாக நான் என்ன பண்ணிருக்கணும்னா, என் உயிரை மாய்த்திருக்க வேண்டும், அப்படி எதுவுமே நான் செய்யாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். எனவே நான் அந்த யான் என்னுடைய தலையை ஏதாவது இப்ப நம்ம திருக்குறிப்பு தொண்டு புராணத்தை பார்க்கும்போது அவர் போய் தலையை போய் மோதுகிறார் பாருங்க, அதுபோல தலையை வலிய பொருள்கள் மீது மோதுவித்தல் அப்படி ஏதாவது செய்திருக்கணும், அதையும் செய்யல. அதனால முட்டிலேன் தலை கீரேன் இணையன் பாவனை இரும்பு கல் மனம் செவி இன்னதென்று அறியேன் அப்படின்னு சொல். இத பாத்தீங்கன்னா இணையன் பாவனை இரும்பு கல் மனம் செவி இன்னதென்று, இரும்பு போன்ற அதான் இரும்பு கல் மனம், எனவே செவி இன்னதென்று அறியேன் என்று குறிப்பிடுகிறார். என்னுடைய நிலை பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட நிலை, என்னை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் மனசு எப்படிப்பட்டனா இரும்பு போல கல்லு போல, இரும்பும் கல்லும் போல, இரும்பு கல் மனம், இரும்பு போன்றும் கல் போன்றும் என்னுடைய மனம். செவி இன்னதென்று அறியேன், எனவே இந்த என்னுடைய செவிக்கு எதை இலக்கணமா சொல்லணும் எனக்கு தெரியல. ஏன்னா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கிறாரு. இந்த செவி எனக்கு என் மனசை வந்து கல்லோடு ஒப்பிட முடிகிறது, இரும்போடு ஒப்பிட முடிகிறது, ஆனா இந்த செவிய என்னன்னு சொல்ல தெரியல அப்படிங்க இன்னதென்று அறியேன் என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த பாடல் சொல்லப்படுகிற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் பெரும் கருணையாளன், அவனை விட்டு பிரிந்திருப்பது என்பது இயலாத ஒன்று, ஆனாலும் நான் பிரிந்திருக்கிறேன், என் உயிரை நான் மாய்த்து கொள்ள வேண்டும், அப்படி இல்லாம நான் இருக்கிறேன். எதனாலன்னு கேட்டா என் வினை என்னை போல வினை உடையவர்கள் மற்றவர் இல்லை என்பதை இந்த பாடல பதிவு செய்திருக்கிறார்.